ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு நான்காம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அடுத்த குரட்பாவிலே ஆசிரியர் சொல்கின்றார், இதைத்தான் வருந்தி வருந்தி உரைக்கின்றார். இவ்வளவு சிறந்ததாக அருள் உள்ளது. முதல் இரண்டு குரட்பாக்கள்ல சொன்ன கருத்து, மூன்று குரட்பாக்கள்ல உயிர்களுக்கு எக்காலத்தும் வேண்டப்படும் பொருள் திருவருள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் வேற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாப்பட்டதுனால நான் திருவருளை பற்றி சிந்திக்காம இருந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பொருந்தா, அது தவறானது கருத்து. எல்லா சந்தர்ப்பத்திலையும், ஏன்னா உனக்கு எந்த பொருள் வேண்டுமானது திருவருள் கொடுத்தால் தான் கிடைக்கும். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் திருவருளை மறக்கவே கூடாது. திருவருள் உணர்ச்சியிலே தான் இருக்க வேண்டும், அதுதான் அந்த உயிருக்கு உகந்தது என்ற கருத்தை நன்கு வலியுறுத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார், வருந்தி கூறுகின்றார். இப்படி மிக மிக வேண்டப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருவருளை உயிர்கள் உணராமல் பார்க்கடல் மீன்கள் அந்த மீன்களின் செய்கையை போல இந்த உயிர்களும் திருவருளை என்னாமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறிய ஆசிரியர் இதே கருத்தினை இன்னும் ஒரு ஓமை மூலமாக பல கோணங்கள்ல சொன்னா ஒரு கோணத்துல சொல்றதாவது கற்பவர்களுக்கு உள்ளத்திலே பதியட்டுமே என்ற கருணையோடு இன்னொரு கோணத்திலே சொல்கின்றார், ரொம்ப கருணையோடு சொல்கின்றார். இப்படி திருவருளை உயிர்கள் உணராமல் பல செயல்களிலும் இந்த உயிர்கள் ஈடுபடுவது எதை போல் உள்ளது தெரியுமா, அணுகு துணையறியா ஆற்றோடில் ஐந்தில் ரெண்டு ஓமை சொல்லிட்டார். அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர் சொன்னார். இல் ரெண்டு இல்லும் ஓம உருபுகள் போல அப்படின்னு பொருள் பண்ண. அணுகு துணையறியா ஆற்றோனில் கூடவே ஒருத்தன் துணையா வரான், வழிகாட்டிக்கிட்டு வரான், அவன் வழிகாட்டி தான் இவன் போறான். ஆனா என்ன பரிதாபம் என்றால் இவனுக்கு என்ன தெரியவில்லை, தனக்கு ஒருவன் கூட வந்து வழிகாட்டி கொண்டு வருகின்றான் என்பது தெரியவில்லை. ஒரு வழிகாட்டியின் துணை கொண்டு வழிநடை பயணம் செய்கின்ற ஒருவன் தனக்கு வழிகாட்டுகின்றவனையே அறியாமல் இருப்பது போலவும், இது ஒரு உமை. இன்னொரு உமை ஐந்தில், ஐந்தில் என்றால் ஐந்து என்பது இந்த இடத்துல வந்து ஆகுபெயராக ஐம்பொறிகளை குறித்தது. ஐந்துன்னு பொதுவா சொன்னா அது ஐந்துங்கிற எண். இந்த இடத்துல ஐந்து எங்க என்ன பொருள் வருது அப்படின்னா அது வந்து ஐம்பொறிகளை குறித்தது. இப்படி சொல்வதைத்தான் எண்ணல் அளவை ஆகுபெயர் என்று சொல்வார்கள். எனவே ஐம்பொறிகள் போலவன், ஐம்பொறிகள் போலன்னு ஏன் சொன்னார் ஆசிரியர் என்று சொன்னால், ஐம்பொறிகள் உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஐந்தாண்டு உத்திர கருத்தது தான். கண் உருவத்தை அறிகின்றது, காது ஓசை அறிகின்றது, மூக்கு மனத்தை அறிகின்றது, வாய் சுவையை அறிகின்றது, தோல் பரிசத்தை அறிகின்றது என்றால் இந்த ஐம்பொறிகளும் எவ்வாறு அறிகின்றன, உயிரால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் இந்த ஐம்பொறிகளும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அறிய மாட்டார். அதுபோலத்தான் இந்த உயிர்களும் தம்மை செலுத்துகின்ற திருவருளை அறியாமல் இருக்கின்றன என்று உணர்த்தினார். அப்ப முதலில் நமக்கு நல்லா பளிச்சுன்னு விளங்குற மாதிரி ஒரு உவமை, ஒருவன் வழிகாட்ட அந்த வழிப்படி இன்னொருவன் செல்கின்றான். ஆனால் அந்த இன்னொருவன் தனக்கு வழிகாட்டுபவனையே அறியாமல் தானாக செல்வது போல் செல்கிறான். இது ஒன்று. இன்னொன்று, தம்மை செலுத்துகின்ற உயிரை அறியாமல் ஐம்பொறிகள் இருப்பது போல, அந்த அத்தகைய ஐம்பொறிகளைப் போல உணர்வை உணரா உயிர். உயிருக்கு உணர்வு தான் திருவுருள். நமக்கு எதையா உணர்வு, உணர்வு நம்மகிட்ட இருக்குன்னா அருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லது நமக்கு ஏது உணர்வு, இன்னைக்கு அறிவு விளங்குகின்றது என்றால் யாரால் விளங்குகின்றது, அறிவு விளங்குகின்றதுனாலே அதுவே போதும் சிவபெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் என்பதுக்கு வேற சான்று வேண்டாம். சிவபெருமான பார்க்க முடியலையே, அவர் எப்படி அறிவிச்சார் எனக்கு தெரியலையே, அதெல்லாம் ஒன்றும் இப்போ தெரிய வேண்டாம். அதுதான் பக்குவப்பட்ட படம் தான் தெரியும். அப்போ இப்போ சிவபெருமான் அறிவிக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு சான்று போதும். நமக்கு அறிவு விளங்கி கொண்டிருக்கின்றது அல்லவா, விளக்காவிட்டால் அந்த அறிவு விளங்காது. ஆகையினாலே அறிவு விளங்குகிறது, எனவே அவன் அறிவிக்க வேண்டும் என்று இவ்வாறு உணர்ந்தது. இதை இப்போ அறுத்தாவத்தியாவையும் பாரு, இதை அறுத்தாவத்தியாவே நாம் முடிவு செய்யலாம். ஆனால் நினைக்கின்றோமா? எனவே இந்த இந்த உயிர்கள் எப்படிப்பட்டது ஒரு இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. தனக்கு மருங்காக உடன் வரும் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும், உயிர் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மையை அறியாத இந்திரியங்கள் அந்த ஐம்பொறிகள் போலவும், உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்துகின்ற உயிர்க்குயிராய் நின்று தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை அறியமாட்டா. எனவே உயிர் இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாக உள்ளான். தோன்றா துணையாக இருந்து அறியலையா என்ன தோன்றா துணை வாழ் முதலாகவும் உள்ளான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்ன வைப்பு நிதி வைப்பு நிதி என்று சொல்கிறேன். அதைதான் நாம முதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கினோம்னா அதை முதல்னு சொல்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு முதல் எது என்றால் அருளில் பெரியது அகிலத்தில் அந்த திருவருள் தான் வாழ்ந்தோம். எனவே இறைவனுடைய திருவருளே சிவபெருமான் திருவருளே உயிர்களுக்கு தோன்றா துணையாகவும் உள்ளது வாழ் முதலாகவும் உள்ளது. அதை உணராமல் இருக்கின்றேன் அதான் சொன்ன வைப்பு மாடு என்றும் மாணிக்க துடி என்றும் மனத்திடை உருகாதே என்று திருவாசகம் கூறுகின்றதே அதைத்தான் நாம் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் ஒரு ஓமை மூலமாக இதே கருத்தினை சொல்லி இப்படி சொன்னாலாவது இந்த உயிர்கள் உணர்கின்றனவா பார்ப்போம் என்று சொல்லி சொல்கின்றார். தரையை அறியாது தாமே திரிவார் புறைய உணரா புவி. மிகச் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா திருவருள் உணர்வதற்கு அரியது உலகெல்லாம் உணர்ந்து ஓவதற்கு அரியவன். ஆனால் உணர்வதற்கு மிக எளிதாக உள்ளது தரை. அந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? தரையின் மீதுதான் இருக்கின்றோம் படுக்கின்றோம் நடக்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம். மெதுவாக போனாலும் தரை மேலதான், வேகமா ஓடினாலும் அடிச்சு புரண்டு ஓடினாலும் தரை மேலதான், தரைதான் ஆதாரம். ஆனால் அந்த தரை நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்குகின்றது என்று எவரும் நினைப்பதில்லை. எல்லாம் தான் தன்னாலதான் எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்க சார் நேரம் இல்ல. இந்த காலகட்டம் தான் மிகச்சிறந்த காலகட்டம் இதெல்லாம் உணர்வதற்கு. ஏன்னா மோட்டார் வாகனங்களிலே பயணம் செய்கிறோம், பேருந்துல தான் போகின்றோம். நம்ம தரையில வசதியா நின்ன மாதிரியோ நடந்த மாதிரியோ பேருந்து முடியுதுதான் நினைக்கணும். ஏன்னா அங்க ஆதாரம் நேரடி ஆதாரம் தரை இல்லை. அங்க நேரடி ஆதாரம் அந்த பஸ் தான் ஆதாரம். அதுல நாம தரையில நிக்கிற மாதிரி இயல்பாக நின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம என்ன சாமர்த்தியம் இருக்கு எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கவனமாக நான் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்குது கம்பியை பார்த்தா ஒரு சின்ன பிடிதான். அந்த பிடிதான் இல்லாட்டாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கிறவங்கன்னா அது எங்க தூக்கி எரியுமோ பஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரம் நிலம் மாதிரி உறுதியா இல்லை இந்த பஸ்ஸுங்கிற ஆதாரம். ஆனா நிலத்தில இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு. எனவே நிலம் நம்ம சிறிதும் வந்து அதிராமல் உறுதியாக தான் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் தாங்குவதால் அளவா நம்மால முதல்ல இருக்க முடிகின்றது. இதை நினைக்கின்றோமா? நாம இதை நினைக்காமல் எல்லாம் தான் தான் என்ற உணர்வோடு செயல்படுகின்றோமே. இப்படி செயல்படுவர்களை போலத்தான் மனிதர்களை எடுத்துக்காட்டி சொல்ற. மனிதர்கள் எப்படி தமக்கு ஆதாரமாகிய தரையை உணராமல் தாமே தெரிவதாக தம் சாமர்த்தியத்தினால் நடந்து தெரிவதாக கருதி நடக்கின்றார்களே, இத மாதிரிதான் உயிர்கள் எல்லாம் தமக்கு அறிவிக்கின்ற தம்மை ஆதாரமாக இருந்து தாங்குகின்ற அருளை உணராமல் எல்லாம் தம்மால் நடப்பதாக தானாகவே நம்ம தனக்கு சுதந்திரமாக அறிவு விளங்குவதாக இந்த உயிர்கள் கருதி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கின்றன. புவி என்றது இங்கு ஆகுபெயராய் உயிர்கள் மேல் நின்றது. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரை போல அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியாதிருள்ளன உயிர்கள் என்று தெரிவித்தார். எனவே புறைய என்பது உவம உருபு போல என்று பொருள்படும். அடுத்த குரட்பாவிலும் இதே கருத்து தான் இன்னொரு முறையிலே சொல்லும். இப்படி இருப்பதனால் உள்ள தாழ்வினை நன்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி இருப்பதனால் வழித்துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும் தம்முடைய முதலாகிய உயிரை அறியாத ஐம்பொறிகள் போலவும் ஆதாரமாக இருக்கின்ற தரையை அறியாமல் நடப்பவர்கள் போலவும் இந்த உயிர்கள் எல்லாம் தமக்கு துணையாகவும் வாழ் முதலாகவும் ஆதாரமாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றனவே, இதனால் எவ்வளவு இழப்பை ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கும். நமக்கு ஆதாரமாகவும் வாழ்முதலாகவும் துணையாகவும் உள்ள திருவருளை உயிர்கள் அறியாமல் இருப்பதனாலே எத்தகைய இழப்பு உயிர்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர் தான் என்று அவர்கள். அதாவது மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த மலையினாலே கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது எவ்வளவு இறங்கத்தக்க நிலை. அடுத்தவங்க கேட்கா, என்னப்பா நீதான் மலைப்பகுதியில் இருக்க, இதெல்லாம் சாப்பிட்டிருப்ப, என்னெல்லாம் பார்த்திருப்ப, என்னது அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னான்னா, இத்தனை வருஷமா இருக்கேன் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மலையில் இருந்து கொண்டே அந்த மலையின் பயனை அனுபவிக்காமல் விட்டவன், அது மாதிரி சிறந்த நிலத்திலே வாழ்பவன் அந்த நிலத்திலே விளையக்கூடிய வளங்களை எல்லாம் அனுபவிக்காமல் விட்டான் என்றால் அந்த நிலத்திலே அவன் இருந்து என்ன பயன்? மாதிரி வான் கெடுத்தார், ஆகாயம் எங்கும் நிறைந்துள்ளது, அப்போ எல்லா பக்கமும் நாம சுதந்திரமாக இயங்கலாம். ஆனா எங்கும் ஆகாயம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற மாதிரி ஒருவன் அடைபட்டு கிடந்தான் என்றால் அந்த ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு செய்தலை அவன் இழந்திருக்கின்றான். இப்படி மலையில் இருந்து கொண்டே மலை தரும் பயனை இழந்து நிற்பது போலவும் என்று கூறுகின்றார். அந்த இழந்தவர்களை போலவும் இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஒப்பர். யாரெல்லாம்? மலையில் இருந்து கொண்டே மலை வளங்களை இழந்தோரும், சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டே அந்த நிலத்தின் வளங்களை இழந்தோரும், ஆகாயத்துக்குள் இருந்து கொண்டே ஆகாயத்தின் பயனாகிய போக்குவரவு புரிதலை இழந்தோரும், அது மாதிரி எங்கும் நிறைந்த திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து கொண்டே அந்த திருவருள் சிந்தனையை இழந்தோரும் தம்மில் தாமே ஒப்பர். இவர்களுக்கு இவர்கள்தான் நிகர். இவர்கள மாதிரி பயனை கெடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர் சொல்கின்றாரே, மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர்னா இந்த இடத்துல கெடுத்தல் என்பது இழத்தல், அந்த பயனை அனுபவிக்காமல் இருத்தல், அதான் அங்க கெடுத்தல். எனவே இதனால யாருக்கு கேடு? மலையில் இருந்து கொண்டு மலையின் பயன்களை அனுபவிக்காவிட்டால் மலைக்கா கேடு? நிச்சயமா இல்லை, அவனுக்கு தான் கேடு. அது மாதிரி சிறந்த நிலத்தில் இருந்து கொண்டு அந்த நிலத்தில் நிலம் தரும் வளங்களை அனுபவிக்காவிட்டால் அதை அனுபவிக்காமல் விட்டவனுக்கு தான் அதனால கேடு. அத மாதிரி திருவருள் வியாபகத்தில் இருந்து கொண்டு திருவருள் வியாபகத்தை உணராமல் அருளை அனுபவிக்காமல் இருந்தால் அருளுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடு யாருக்கு? உயிர்களுக்கு தான். எனவே இப்படிப்பட்ட உயிர்கள் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்ளக்கூடியவை என்ற கருத்தை தற்கேடர் தான் என்று தெரிவித்து, எனவே மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தான் என்று கூறுகிறார். ஞானம் தலை கெடுத்தோர் தலைஞானம் தலையாய ஞானம் என்றும் கொள்ளலாம். எனவே இதன் மூலம் சொல்லப்படுவது என்னவென்றால், வச்சிரவேறு முதலியார் அவர்கள் ஆதீன வித்வான் அவர்கள் இடத்திலே சிறந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மலையில் இருந்து கொண்டே மலையை அறியாமல் இருப்பது இழுக்கு அல்லவா? மலையில தான் இருக்கான், மிகப்பிரமாண்டமானது மலை, அதை தெரியாம ஏதோ நுணுக்கமான பொருளை தெரியாட்டா பரவாயில்ல, மிகப்பெரிய மலையை தெரியாமல் இருப்பது, அப்ப அந்த அளவு கூட அவனுக்கு தெளிவில்லைன்னு இருக்கும். ஆகாயம் எங்குழிந்திருக்கின்ற ஆகாயத்தை தெரியாம இருக்கலாமா? மலை தெரியாம இருக்கலாமாப்பா, ஒரு சின்ன கண்ணுன்னா பரவாயில்ல, மலை எவ்வளவு பெரியது அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? மண் எவ்வளவு பெரியது அந்த பூமி அது தெரியலைன்னு அது தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? ஆகாயம் எவ்வளவு விரிந்து பறந்தது, பூமியை தாண்டி இருக்கின்றது ஆகாயம், அது ஆகாயம் தெரியாம இருக்குன்னு சொல்லலாமா? அது மாதிரிதான் அருள் தெரியாது, எனக்கு அருளை பற்றி ஒன்று தெரியாது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்று சொல்லி. எனவே மெஞ்ஞானிகளுக்கு அப்ப எப்படி இருக்கின்றது அருள்? நமக்கு எப்படி மலை தெளிவாக தெரிகின்றதோ, ஆகாயம் தெளிவாக உள்ளதோ, மண்ணும் விண்ணும் மலையும் எப்படி நமக்கு ஐயமின்றி தெளிவாக உள்ளனவோ, அது மாதிரி மெஞ்ஞானிகளுக்கு திருவருள் தெளிவாக அவர்கள் திருவருளை உணர்ந்துள்ளார்கள், தெளிந்த ஞானிகள் என்ற செய்தியினை பரவிக்கின்றனர். இது நம்முடைய ஆதீனத்துவான் வச்சிரவேறு முதலியார் அவர்கள் காட்டக்கூடிய குறிப்புரையாகும். இவ்வாறு இந்த ஏழாவது குரட்பாவிலே தெரிவித்தார். இன்னொரு ஓமை சொல்கின்றார்கள், நன்கு நமக்கு பதிய வேண்டும் தான். வெள்ளத்துள் நாவற்றி, இன்னொரு ஓமை, எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடல். அதாவது ஒருவன் தண்ணீர் தாகத்திலே தவிக்கலாம், எப்பவும் வறண்ட பாலைவனத்துல மாட்டிக்கொண்டா தவிர்க்கலாம், தவிக்கலாம், அவன் தண்ணி தாகத்துல தவிக்கலாம். ஆனால் தண்ணீர் வெள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு தாகத்தினால நான் வச்சு போயிட்டுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பேதமை. ஒருவன் இருட்டுல வந்து சங்கடப்படலாம், தடுமாறி விடலாம், ஆனா எங்கும் விடிந்து வெளிச்சம் பரவி கிடக்கின்றது. அந்த வெளிச்சத்தை பார்க்காம ஒருத்தன் வந்து கண்ணை மூடிட்டு நடந்து தடுமாறி விழுந்தான்னா அது எவ்வளவு இழிவான நிலை. அது மாதிரிதான் கள்ளத்தலைவர் கடன். அப்ப அருளை உணராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்வது இந்த குரலுடைய கருத்து. கள்ளத்தலைவர் அதை வச்சிருக்காரு. ஏன் அருளை உணராமல் இருக்கா? தம்மையே தலைமை பொருளாக நினைக்கின்றன உயிர்கள். தம்முடைய அறிவு அது நம்முடைய அறிவுதான், தானாக விளங்கக்கூடிய அறிவு. யான் எனது என்ற உணர்வோடு உயிர்கள் இருப்பதனால் அருளையும் உணராமல் இருக்கின்றன என்ற உண்மையினை விளக்குகின்றார். அப்போ உண்மையிலே உயிர்களுக்கு தலைமை கிடையாது, ஆனா உயிர்கள் தம்மை தலைமை உடைய பொருளாக கருதுகின்றன. அதனால உயிர்களுக்கு பெயர் கொடுத்தார் கள்ளத்தலைவர். தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி உயிர்களுக்கு கிடையாது, ஒரே தலைவன் சிவபிரான் தான். ஆனா அந்த உயிர்களை உயிர்கள் இந்த உயிர்கள் தம்மை தலைமை பொருளாக நினைப்பதனாலே இந்த உயிர்களை கள்ளத்தலைவர் என்று குறிப்பிட்டார். இப்படி கள்ளத்தலைவர்களாக உயிர்கள் இருப்பதனால்தான் இந்த உயிர்களுக்கு திருவருளுக்குள்ளே இருந்து கொண்டும் திருவருளை உணர முடியவில்லை. கள்ளத்தலைவர் கடன் தலைமை பொருள் அல்லாத நம்மை தலைமை பொருளாக கருதுகின்ற இந்த கள்ளத்தலைவர்களாகிய உயிர்களுடைய முறைமை, உயிர்களுடைய தன்மை, கடன் என்பது அந்த முறைமை தன்மை எவ்வாறு உள்ளது என்றால், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திருளாம். வெள்ளத்திலிருந்து கொண்டே தாகத்தில் தவிப்பது போலவும், எங்கும் விடிந்த வெளிச்சத்திலிருந்து கொண்டே இருளில் இருப்பது போல கருதுகின்ற அந்த பேதமையும் போன்றது கள்ளத்தலைவர்களுடைய தன்மை. அவர்களுடைய முறைமை இவ்வாறு உள்ளது என்று கூறினார். எனவே கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்தும் இருளுதலாம் என்று நாம் கூட்டிக் கொள்ளும். இருளாம் என்பதை இருளுதலாம் என்று கூட்டிக் கொள்ளும். இருள் என்பது இருளுதல், அதாவது இருளுதன்மை இருளில் அழுந்துதல் என்று வச்சிரவேறு முதலியார்கள் விளக்கம் தருகின்றார். எனவே இவ்வாறு வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்து நின்றும் வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்ற திருவாசகத்துடன் ஒப்பு நோக்கும்படியா பல குரட்பாக்களிலே இந்நூலாசிரியர் இந்நூலாசிரியர் தேவார சொற்களையும் திருவாசக சொற்களையும் வாக்கியங்களையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பல இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். அதுபோல இங்கும் அந்த திருவாசக சொல்லாட்சியை பார்க்கின்றோம். வெள்ளத்துள் நாவற்றி என்பது நீத்தர் விண்ணப்பத்திலே வருகின்றது. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்து நின்றும் வில்லக்கிளேனை வில்லக்கிளேனை விடுதி கண்டாய் என்று வருகின்றது. ஆக இதுகாரும் இந்த எட்டு குரட்பாக்களிலே ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருளினுடைய இன்றியமையாமை, அருளின்றி நமக்கு வாழ்வு கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அருளே தலையாய பொருளாக உள்ளது, மருந்துதான் வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த மருந்தை விட அருளே முதன்மையான உள்ளது, தண்ணீர் தான் வேண்டும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கூட தண்ணீரை விட அருள் முதன்மையானதாக விளங்குகிறது. ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் வேண்டும், எது வேண்டுமானாலும் அந்த அருள் தான் கொடுக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுவிட்டால் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு பொருளை நினைச்சு இயங்கி தவிக்க வேண்டாம். இந்த அருளை பெற்றுவிட்டால் வேற எந்த பொருளும் வேண்டாம், அப்படிப்பட்ட சிறந்த பொருள். இத்தகைய காரணங்களால் அந்த அருளே சிறந்தது. ஏனென்றால் கதிரவன் ஒளி எப்படி நாம் செயல்படுவதற்கும் பயன்களை அனுபவிப்பதற்கும், கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டி நிற்கின்றதோ அதுபோல உயிர்களை அறிவதற்கும் அறிந்தவற்றை பெறுவதற்கும் திருவருளே இடம் கொடுத்து அருளி நிற்கின்றது என்ற கருத்தை இரண்டாம் குரட்பாவிலே உணர்த்தினார். மூன்றாவது குரட்பாவிலே இதனை மறுத்து தடை எழுப்பவர்களை அந்த தடைகளை மறுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார். திருவருள் தான் அறிவிக்க வேண்டும் என்பது என்ன? உடம்பு அறியும் உயிர் அறியும் என்றெல்லாம் சொல்பவர்களை உடம்பு சடமாகையினாலே அறியாது, உயிர்கள் தாமே அறியும் என்றால் அவை உடம்போடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கண்டிப்பாக திருவருள் உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உண்மையை உணர முடியும் என்ற அந்த சித்தாந்த கருத்தினை மூன்றாவது குரட்பாவிலே நன்கு நிலைநாட்டி நான்காவது குரட்பாவிலே என்ன அருளி செய்கின்றார் என்றால், உயிர்கள் தம்முடைய வியாபகத்து தாம் திருவருள் வியாபகத்துக்குள்ளே இருந்து கொண்டு செயலற நின்று தன்முனைப்பற நின்று திருவருளை உணர கருதாமல் தமக்கு அந்நியமான உலக விடயங்களிலே அழுதுகின்றனவே. இது எதை போன்றது என்று சொன்னால், பார்க்கடலிலே உள்ள மீன்கள் எளிதாக அந்த பாலை பருக வழி இருக்கவும் அதனை விடுத்து தமக்கு அந்நியமான பிராணிகளை பூச்சிகளை கவர நினைக்கின்ற செயல் போன்றது என்று அருளி செய்ய. அடுத்த குரட்பாவிலே இவற்றிய இன்னும் ரெண்டு ஓமைகள் மூலம் அணுகு துணையறியா ஆற்றோனில் ஐந்தில் உணர்வை உணரா உயிர் என்பது, ஒரு வழி நடந்து செல்பவன் தனக்கு வழியை காட்டி வருபவனை அறியாமல் தானே அந்த வழியில் செல்வது போலவும், தமக்கு முதலாக உள்ள உயிர்களை அறியாத ஐம்பொறிகளைப் போலவும், உயிர்கள் தமக்கு உயிர்க்குயிராகவும் உணர்வாகவும் உள்ள அருளை அறியாமல் இருக்கின்றன என்ற கருத்தினை உணர்த்தினான். அடுத்த குரட்பாவிலே உயிர்கள் தமக்கு துணையாக இருக்கின்ற இறைவனை அறியவில்லை, தம்மை செலுத்துகின்ற இறைவனை அறியவில்லை என்று ஐந்தாவது குரட்பாவிலே கூறிய ஆசிரியர், ஆறாவது குரட்பாவிலே தமக்கு ஆதாரமாக உள்ள இறைவனை அறியவில்லை. ஏதாவது ஒரு அம்சத்தை வைத்தாவது அறிய நினைக்க வேண்டாமா? அவன் வழிகாட்டுகின்றான் துணையாக இருந்து. சரி, துணையா உள்ளவன் அறிய வேண்டாமா? அதுவும் அறியல. அது மட்டுமா, நம்மை செலுத்துகின்றான்,